இசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜனவரி மாதம் 19 தேதி சனிக்கிழமை 2019 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அறிவிருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே என்றும் வளமை போன்று ஒரு நல்வழியுடன் ஆரம்பிக்கின்றோம். நல்வழியினுடைய 6வது பாடல், உள்ளது ஒளிய ஒருவருக்கு ஒருவர் சுகம், கொள்ள கிடையா குவலயத்தில் வெள்ள கடல் ஓடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. இந்த நல்வழியினுடைய பொருள் என்னவெனில், இவ்வுலகில் வாழ்பவர்களுக்கு கிடைக்கக்கூடியதே கிடைக்கும், பிறர் சுகம் அனுபவிக்க கிடையாது. கடல் கடந்து போய் பொருள் ஊட்டி திரும்பினாலும் கிடைப்பதுதான் கிடைக்கும். உள்ள ஒளிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம், கொள்ளக்கிடையா குவலயத்தில் வெள்ளை கடலோடி மீண்டும் கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. நல்லது நேர்களே, அந்த நல்வழியினுடைய 6வது பாடலோடு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு சிறந்த பழைய பாடலோடு நிகழ்ச்சியை தருகின்றோம். இதோ அந்த பாடல்.
தொகுப்பார் சிலரவை குவைப்பதில்லை, தொகுப்ப பார்த்திலரதை துவைப்பதில்லை, தொடங்குவார்த்திலரதை முடிப்பதில்லை.
சிறப்பு நிகழ்ச்சி தமிழறிஞர் நண்பர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்களுடனான நேர்காணல். வணக்கம் லக்குவன் அவர்களே.
வணக்கம் ஐயா.
ஆமாம், கடந்த வாரம் தமிழரின் வாழ்வு முறைகள் மற்றும் வாழ்வின் நெறிகள் பற்றி உரையாடினோம். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சியாக அது அமைந்திருந்தது என்று பலர் கூற கேட்டிருக்கின்றோம். இன்று எதை பற்றி உரையாடலாம் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
என்னை பொறுத்தவரை சங்க இலக்கிய பாடல்களோ அல்லது சங்க இலக்கிய காட்சிகளோ மிகவும் நம்முடைய எண்ணத்தை எப்பொழுதுமே நிழலாடுபவை என்று கூறலாம். அந்த வகையில் சங்க காலத்தில் அறிவியல் எப்படி காணப்பட்டது, அந்த காட்சிகள் எப்படி இருந்தன, அங்கு அப்பொழுது பாடிய புலவர்கள் அறிவியலை எப்படி கொண்டு வந்தார்கள் என்று இங்கே சற்று நினைவு கூற விரும்புகிறேன். செய்யலாம் ஐயா.
ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெளிவான முறையிலே முன்வையுங்கள்.
அறிவியல் என்பதற்கு விஞ்ஞானம், நுண்ணியல், இயல் நூல், ஆய்வுத்துறை, அறிவு, பொருளாய்வுத்துறை, புறநிலை ஆய்வு நூல் என்று பலவாறாக நாம் கேட்டிருக்கிறோம். தொல்காப்பியம் நம்மை பொறுத்தவரை ஒரு பழைய காப்பியம், திருக்குறளுக்கு முன்பாக வந்தது.
ஆமாம், அதுதான் தமிழினுடைய முதல் இலக்கண நூல் என்று சொல்லப்படுகின்றது.
ஆமாம், அது மட்டுமல்ல அவருடைய பெயரே நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அவருடைய பெயரை தொல்காப்பியர் என்று நாம் அழைக்கின்றோம். என்றால் தொல் என்றால் பழைய, பழைய ஆசிரியர், பழைய காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் என்று நாம் அழைக்கின்றோம். அந்த வகையில் தொல்காப்பியம் இடைச்சங்க காலத்தில் எழுந்த முதல் இலக்கண இலக்கிய நூலை யாத்த தொல்காப்பியர் கிமு 711 பாருங்களேன், இவ்வுலகத்தின் ஐம்பெரும் பூதங்களான செயற்கை தோற்றம் பற்றியும் உலகில் உள்ள ஆறறிவு உயிர்களின் வளர்ச்சி பற்றியும் ஆய்ந்து தொகுத்து மரபியல் சூத்திரம் அமைத்த சிறப்பினையும் காண்கிறோம். மரபியல் என்பது முன்னோர் சொல் வழக்கு அன்று தொட்டு வழி வழியாக வரும் பழக்க வழக்குகள் ஆகியவை பற்றி கூறப்படுவதாகும். இதில் பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க. இவ்வுலகம் ஐம்பெரும் பூதங்களான நிலம், ஆகாயம், காற்று, தீ, நீர் என்பன கலந்ததொரு மயக்கமான சூழ்நிலையில் இவ்வுலகம் தோன்றிற்று என்பது ஓர் அறிவியல் உண்மையாகும். பிக் பேங் தியரி என்று கேள்விப்பட்டிருப்போம். இவ்வுண்மையை தொல்காப்பியர் இற்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் பின்வரும் பாடல் வரிகளில் நிறுவியுள்ளது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. அது போற்றுதலுக்குரியதாகும். அந்த வரிகளை பாருங்களேன்,
சொல்லுங்கள்.
நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வழாமை தீவு இல் சொல்லடு தழா அல் வேண்டும். அதாவது உலகமானது நிலம், தீ, நீர், வலி, விசும்பு ஆகிய ஐம்பெரும் பூதம் கலந்த மயக்கமாதலான் மேற்கூறப்பட்ட பொருள்களை திணையும் பாலும் வழுவுதல் இல்லாமல் தெரிவுபடாத சொல்லோடு தழுவுதல் வேண்டும் என்று தொல்காப்பியர் இங்கு கூறியுள்ளார். இவ்வண்ணம் தொல்காப்பியர் ஒரு விண்வெளி விஞ்ஞானியாய் நிலவெளி விண்வெளி விஞ்ஞானம் பேசுவதையும் அங்கே நாம் காண்கின்றோம்.
ஆம், நல்ல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் சங்க காலம் தொட்ட காட்சிகளையும் கருத்துக்களையும் சற்று அறிவியல் கண்ணோடு காணவே நாங்கள் விளைகின்றோம். அந்த வகையிலே நீங்கள் அதை பற்றி என்ன கருத்துக்களை சொல்ல விரும்புகிறீர்கள்?
நிச்சயமாக ஐயா, ஒரு காட்சியை தற்பொழுது உங்கள் கண்முன்னே கொண்டு வர விளைகின்றேன். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு வீட்டுக்குள் உட்கார்ந்து இரண்டு பெண்கள் தாயம் விளையாடுகிறார்கள். அவர்களில் ஒரு பெண் கழுத்தில் முத்துமணி மாலை அணிந்திருக்கிறாள். தூய வெண்ணிற முத்துக்களின் ஒளி வீடு முழுவதும் சிதறிப்படி இருக்கிறது. அது போதாது என காதுகளில் பளிங்கால் ஆன பாம்படம் அணிந்திருக்கிறாள். அது முத்துமணி மாலையின் ஒளியையும் விஞ்சுகிறது. அவளோடு எதிரில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருப்பவளோ தனது கழுத்தில் ஆப்கானிஸ்தானில் கிடைக்கும் மூலப்பொருளை கொண்டு செய்யப்படும் சூது பவளத்தால் ஆன கார்னேலியன் மணிமாலை அணிந்திருக்கிறாள். அதன் அழகு எல்லையற்றதாக இருக்கிறது. இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் போது தாகம் எடுக்கிறது. உள்ளே இருக்கும் சிறுமியிடம் நீர் கொண்டு வர சொல்கிறார்கள். வீட்டுக்குள் இருக்கும் சிறுமி ஓடோடி வந்து ரோமானிய குவளையில் தண்ணீர் கொடுக்கிறாள். கொடுப்பவளின் கையில் சித்திரம் வரையப்பட்ட சங்கு வளையல் சரசரக்கிறது. அவர்கள் தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் தாயக்கட்டைகளை உருட்டுகிறார்கள். அவர்களின் உள்ளங்கையில் இருந்து உருளும் தாயக்கட்டைகள் தந்தத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த காட்சி சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னர் மதுரையில் அரங்கேறியது என்றால் இதை நீங்கள் நம்புவீர்களா?
பெரிய ஆச்சரியமான கருத்தாக இருக்கின்றது. மேலும் சொல்லுங்கள் இது பற்றிய கருத்துக்களை.
ஆனால் இந்த பொருட்கள் அத்தனையும் மதுரையில் இப்பொழுது நடக்கும் அகழாய்வில் கிடைத்திருக்கின்றன. ஒரு சங்ககால குடியிருப்புக்குள் நம் கற்பனைக்கு எட்டாத ஒரு வாழ்வை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கிறார்கள் மதுரை மாந்தர்கள். இங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் ஏற்படுத்தும் ஆச்சரியத்தை விட கூடுதல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் செய்தி ஒன்று உண்டு. அதுதான் அகழ்வாய்வு நடக்கும் இடம். தென்னந்தோப்புக்குள் நடக்கும் அகழாய்வாக இந்த இடம் இருந்தால் நமது வியப்பு ஒரு கட்டுக்குள் அடங்கும். ஆனால் நமது வியப்பு கட்டுக்குள் அடங்காதபடி மேலிட காரணம் பாண்டியர்களின் பழைய தலைநகர் என சொல்லப்படும் மணலூரின் கண்மாய்கரை மேட்டில்தான் இந்த தென்னந்தோப்பு அமைந்திருக்கிறது என்பது. காலத்தின் சக்கரங்களால் காலத்தின் கரங்களால் இறுக பூட்டப்பட்ட மதுரை என்ற ஓர் ஆதி ரகசியத்தின் கதவை தென்னந்தோப்பின் காற்று மெல்ல அசைத்து பார்க்கிறது. நாமும் அந்த காற்றின் வழியை பயணிக்கிறோம். எனவே மதுரை என்றாலே சவால்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் இன்று நேற்று அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் உலகம் முழுவதும் இருக்கும் நகரங்களை பார்த்து ஒரு சவால் விட்டான். ஒரு துலாக்கோலை கொண்டு வாருங்கள், அதன் ஒரு தட்டில் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து நகரங்களையும் வையுங்கள், இன்னொரு தட்டில் மதுரையை மட்டும் வையுங்கள், பெருமையும் சிறப்பும் காரணமாக மதுரை இருக்கும் தட்டை கணம் தாங்காமல் கீழ் இறங்கும் என்று கூறுகிறான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஐயா?
ஆமாம், மதுரையினுடைய சிறப்பு ஒரு தனிச்சிறப்பு தான். நாங்களும் சங்க இலக்கியங்களிலே இந்த மதுரையினுடைய சிறப்பு, கண்ணகி, கோவலன் அவருடைய வரலாறு கூட இந்த மதுரையோடு சேர்ந்ததாகத்தான் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே மிகச்சிறந்த கருத்து என்று தான் நினைக்கின்றேன். சொல்லுங்கள்.
இந்த அறிவிப்பை பாருங்களேன், இந்த அறிவிப்பை தாங்கிய கவிதையை இத்தனை 1000 வருடங்களாக தமிழ் சமூகம் பாதுகாத்து வருகிறது என்றால் இந்த சமூகத்துக்கு மதுரையின் மீது இருக்கும் மதிப்பை எண்ணி பாருங்கள். பரிபாடலில் 6வதாக இடம்பெற்றுள்ள இந்த பாடல் மதுரையை பற்றிய கவிதை அல்ல, கனவு. இவ்வளவு பெரிய கனவை உருவாக்கி அதை காத்து வரும் திறன் மதுரைக்கு உண்டு. ஏனென்றால் மதுரை என்பது ஒரு நகரத்தின் பெயர் மட்டுமல்ல, தமிழ் மொழியின், தமிழ் பண்பாட்டின், தமிழ் இலக்கியத்தின் முகம். அது நிலத்தை குறிக்கும் சொல்லாக மட்டுமல்லாமல் தமிழர்களின் நினைவை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கிறது. எனவே உலகின் மிக மூத்த அரச குலங்களில் ஒன்று பாண்டிய அரச குலம். தமிழ்நாட்டை சங்ககாலம் தொட்டே சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர்கள் ஆள மூவேரில் மூத்தோனாக பழையோனாக பாண்டியனை இருந்திருக்கிறான். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். முதல் சங்கம், இடைச்சங்கம்,
கடைச்சங்கம் என்றெல்லாம் மூன்று சங்க காலங்கள் இருந்திருக்கின்றன.
இவை மூன்றுமே பாண்டிய நாட்டில் தான் அமைந்தவை. இதன் காரணமாகவே மற்ற இருவரும் பாண்டியர்கள் மீது பொறாமை கொள்ளவும் பகை வளர்க்கவும் செய்தனர் என்பதும் நமக்கு தெரிகிறது. பாண்டியர்களின் தலைநகராக மதுரை இருக்க பாண்டிய மன்னனுக்கு உரியது வேப்பம் பூமாலை என 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன. எனவே நாம் நம்முடைய பழைய ஆசிரியர்களை விட்டு சொன்ன நூல்களை முழுவதும் படிக்க இயலாமல் போனாலும் அவ்வப்பொழுது இயன்ற பொழுது சில பாடல்களை நாம் இப்பொழுதும் அசைப்போட்டுக் கொண்டிருந்தால் நமக்குள் இருக்கும் வெற்றியும் நமக்குள் இருக்கும் மாட்சியும் நன்றாக புலப்படும் என்று நினைக்கிறேன்.
ஆமாம், உண்மையிலே நல்ல கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் தொடர்பிலே ஏதாவது சான்றுகள் உள்ளனவா? அதை பற்றி ஏதாவது கருத்துக்களை சொல்ல முடியுமா?
சான்றுகள் குறித்து நீங்கள் இப்பொழுது ஒரு வினா தொடுத்தீர்கள். அதில் ஒரு முக்கியமான விடை இது. சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வருகிறது. மதுரையின் தெருக்களை வியந்து பார்த்தபடி கோவலன் நடந்து கொண்டிருப்பான். அப்பொழுது எதிரில் வரும் பெண் ஒருத்தி கையில் வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு ஏடு வைத்திருப்பாள். அதில் உள்ள வாசகத்தை காட்டி கோவலனிடம் விளக்கம் கேட்க வேடிக்கை பார்த்தபடி சென்று கொண்டிருந்த கோவலன் சற்றே நின்று அவளுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு செல்கிறான். இது வீதியில் நடந்து போகிற ஒரு பெண்ணின் கல்வி அறிவுக்கு சான்று மட்டுமல்ல, ஒரு நகரத்தின் எழுத்தறிவுக்கும் சான்று. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், பழைய காலத்தில் தமிழே அவர்கள் பேசினாலும் மற்ற மொழிகளை கற்றறிந்தார்கள், மற்ற செய்திகளை அறிந்திருந்தார்கள், மற்ற பாடங்களை பற்றி நன்று படித்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு தேவையான அறிவு புகட்டும் அளவிற்கு ஆசிரியர் இருந்தார்கள், புலவர்கள் இருந்தார்கள், மன்னர்கள் இருந்தார்கள், மக்களும் நடந்தார்கள், குடும்பம் அப்படி அமைந்திருது என்று நாம் நிச்சயமாக கூறலாம் ஐயா.
ஆமாம், லக்வன் அவர்களே, உண்மையிலே நல்ல கருத்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இறுதியாக நீங்கள் ஏதாவது கருத்துக்களை சொல்ல விரும்பின் சொல்லுங்கள்.
நிச்சயமாக ஐயா, ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே வாய்க்க விரும்புகிறேன். இறையனார் அகப்பொருள் உரை என்னும் நூல் முதல் தமிழ்ச்சங்கம் இருந்த மதுரையும் கபாடபுரமும் கடல் கொண்டு போக மூன்றாவதாக இப்பொழுது இருக்கும் மதுரை உருவானதாக கூறுகிறது. கண்ணகி எரித்த மதுரையை பற்றி சிலப்பதிகாரம் பேசுகிறது. திருவிளையாடற் புராணமோ வைகையின் ஓரத்தில் இருந்த கடம்ப வனத்தில் இரவில் தங்கிய வணிகன் தான் கண்ட அதிசய காட்சியை பக்கத்தில் உள்ள மணலூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குலசேகர பாண்டியனிடம் சொல்ல அவன் வந்து பார்த்து அந்த கடம்ப வனத்தை அழித்து இப்போது உள்ள மதுரையை நிர்மாணித்தான் என சொல்லுகிறது. பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தை பதிப்பித்த தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் பாடலின் அடிக்குறிப்பில் பாண்டியர்களின் பழைய ராஜதானி அதாவது தலைநகர் மணலூர் என குறிப்பிடுகிறார். இந்த இலக்கிய ஆதாரங்களை தவிர மக்கள் மத்தியில் மதுரையை சுற்றி உள்ள இடங்களான அவனியாபுரம் பாண்டிக்கோயில் பகுதிகளில் பழைய மதுரை இருந்ததாக வாய்மொழி கதைகள் உள்ளன. கதைகளை எல்லாம் வரலாறுகளாக அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எந்த ஒரு கதையும் சின்னஞ்சிறு அளவிலேனும் ஒரு உண்மையில் இருந்து கொண்டே தொடங்குகிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஐயா
ஆமாம் லக்குவன் அவர்களே, இந்த கருத்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செய்யலாம் என்ற அந்த நற்செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பித்தமைக்காக முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா, நன்றி.
பேட்டி நிகழ்ச்சியை தொடர்வது மற்றொரு சிறந்த பாடல் எமது தமிழ் மூத்தோர்களுக்காக. இதோ
தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி, தகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. தலை சாய்க்க இடமாயில்லை,
தலை கோத வீரனாயில்லை, இளங்காற்று வரவாயில்லை, இளைப்பாறு பரவாயில்லை, நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது, அகரம் இப்போ சிகரம் மாச்சு, தகரம் இப்போ தங்கம் மாச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு, சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி, அகரானோ சிகரம் மாச்சு, அகரம் இப்போ தங்கம் மாச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும்.
இந்த சிறந்த பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய பிப்ரவரி மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய பிப்ரவரி மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். இதாக சமூக அறிவித்தல் ஒன்று, நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல். இன்று சனிக்கிழமை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 13 மே ரோட் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே தமிழ் தை பொங்கல் பண்டிகை சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டிலே. இந்த வருடம் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற இருக்கின்ற தையல் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கணினி பயிற்சி நிறைகளிலே தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான தையல் இயந்திரங்கள் மற்றும் கணினி இயந்திரங்கள் வழங்கப்படுவதோடு ஐசிங் பயிற்சி நிறைகளிலே தெரிவு செய்யப்பட்டோருக்கான ஆரம்ப நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. அத்துடன் தமிழர்களின் பாரம்பரிய தைப்பொங்கல் பண்டிகையை நினைவு கூறும் முகமாக தைப்பொங்கல் பொங்கல் சிறப்பு இனிப்புடன் கூடிய பொங்கலும் மற்றும் பல தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளும் பரிமாறப்பட இருக்கின்றன. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். இந்த சிறப்பு விழாவினை ஒட்டி நியூசிலாந்து தமிழ் சங்கம் தமிழ் அன்பர்களை அன்போடு அழைக்கின்றது. சிறப்பு நிகழ்ச்சியான கோலப் போட்டி, இந்த கோலப் போட்டியிலே தெரிவு செய்யப்படுவோருக்கு மிக பெருமதி வாய்ந்த பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக 6 பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. 1வது, 2வது, 3வது பரிசுகளோடு பல ஆறுதல் பரிசுகளும் நியூசிலாந்து டாலரிலே வழங்கப்பட இருக்கின்றது. அனைத்து அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். இந்த நிகழ்வு இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 13 மேவீதி போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அறிவித்தல்களை தொடர்வது எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழறிஞர் திரு சத்யமூர்த்தி சர்மா அவர்கள் என்னுடைய ஒரு பிறந்த நில தினத்துக்காக வழங்கிய ஒரு புத்தகம் தான் விதூர நீதி என்ற புத்தகம். அந்த புத்தகத்திலே எனக்கு பிடித்தமான சில தகவல்களோடு இன்றைய நிகழ்ச்சியிலே நீர்களை அழைத்துச் செல்கின்றேன். சூதாட்டத்தில் தங்களை இழந்த பாண்டவர்கள் 12 ஆண்டுகாலம் வனவாசம் செய்து பின்னர் 1 ஆண்டு அஞ்ஞா மறைவான வாசமும் செய்து தங்களுக்குரிய அரசனை துரியோதனிடம் திரும்பி பெற விரும்புகின்றனர். அந்த சூழ்நிலையில் திருதராஷ்டிரன் துரியோதனனின் தந்தை சஞ்சயன் என்ற அமைச்சரை பாண்டவர்களிடம் அனுப்பி அவர்களது கோபமுற்ற நிலையில் சமாதானப்படுத்த விரும்புகிறான். அவர்களை அடுத்த நாளே அரசவையில் வந்து அறிவிக்கும்படி பணிக்கின்றான். அந்த இரவில் மிக்க சஞ்சலத்துடன் இருக்கும் திருதராஷ்டிரன் தனது உறவினராகிய தம்பிமுறை விதுரனை வந்து பார்க்கும்படி அழைக்கிறான். மதிசரி, விதுரன் அமைதியற்றிருக்கும் அந்த மன்னனாகிய தினச சாற்றினை தனது அறிவுரைகளால் சமாதானப்படுத்துகிறாள். மகாபாரதத்தின் உத்தியோக பருவத்தில் 8 அத்தியாயங்களில் விதுரன் கூறும் அறிவுரைகள் காணப்படுகின்றன. முதல் அத்தியாயத்தில் ஒரு மனிதனின் நல்ல விரும்பத்தக்க குணங்கள் தரப்படுகின்றன. அதே சமயத்தில் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதையும் தருகின்றது. 2 அதிகாரத்தில் ஒரு அரசனின் நல்ல நடத்தை எவ்விதம் குடிமக்களிடமிருந்து வரி வசூல் செய்யப்பட வேண்டும் என்பதையும் தனது புலன்களை அடக்கி ஆளும் திறன் பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் அறிவிக்கின்றது. அடுத்த 2 அதிகாரங்களும் அதே குறிப்புகளை வலியுறுத்துகின்றது. பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆகிய 2 தரத்தாரை பற்றிய ஒப்பீடுகள் இதில் அடங்குவன. மற்றொரு அதிகாரங்களில் சுகவாழ்வுக்குரிய முறையான ஆகாரத்தின் முக்கியத்துவம், குடும்பத்தாரில் உள்ள மற்றொரு அங்கத்தினருக்கும் உள்ள கடமைகள், பகைமை களையும் முறைகள், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மை ஆகியவைகள் தரப்படுகின்றன. கடைசி 2 அத்தியாயங்களில் உலக செல்வங்களை விட நன்னடத்தை எவ்விதம் உயர்ந்தது என்பதை பற்றியும் நற்குண மக்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதை பற்றியும் உணர்த்தப்படுகின்றன. ஆகவே இந்த நூலின் ஆரம்பத்திலே இந்த அதிகாரங்களை பற்றிய விளக்கங்கள் காணப்படுகின்றன. இந்த வகையிலே விதுரன் யார்? சாதி என்பது கடக்க முடியாத தடைச்சுவர் என்று எண்ணியவர்களுக்கு விதுரன் ஆணித்தரமான பதிலை கொடுக்கிறார். தாழ்ந்த சாதி என்று கூறப்படும் அன்னைக்கு பிறந்த விதுரர் உன்னதமான உயர் நிலையினாலும் கூர்ந்த அறிவினாலும் கல்வி கேள்விகளில் உள்ள திறனினாலும் மகாபாரத கதாபாத்திரங்களுக்குள் ஞானியென விளங்கியவர். அவர் இறந்த பின்னர் அவர் எரிக்காது பெரும் துறவிகளை ஒத்து புதைக்கப்பட்டார் என்று வரலாறு கூறுகின்றது. வியாசர் என்பவருக்கும் அப்பாவி என்ற பெண்ணிற்கும் அம்பாவி என்ற பெண்ணிற்கும் பிறந்தவர் என்று தமிழ் கலைக்களஞ்சியம் கூறுகின்றது. பாரதியின் பார்வையில் விதுரன், மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் விதுரன் ஒரு உயர்ந்த பண்புமிக்க நாட்டுப்பற்றுடைய அதர்ச மனிதனாக சித்தரிக்கப்படுகிறார். துரியோதனது அவையோர்களை பற்றி கூறுகையில், அந்தையில் புகழுடையான் அந்த ஆரிய வீட்டுமன் அறமறைந்தோன் பந்தனை பெறும் குரலோர் பல மறைக்குல மரபுகளூடே மெய் நெறி உணர் விதுரன் இனி வேறும் பல்லமைக்கும் விளங்கி நின்றார் என்ற அந்த பாடல், பின்னர் பாண்டவர்களை அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து வந்து சூதாட்டம் மூலம் அவர்கள் நாட்டை பணையம் வைக்க திட்டமிடுகிறான் மாமன் சகுனியின் சூழ்ச்சியே இதற்கு காரணம் என்பதை யாவரும் அறிவர். வெஞ்சமர் செய்திடுவோம் எனில் யார் அதில் வெற்றியும் தோல்வியும் யார் கண்டார் அந்த பஞ்சமர் வீரர் பெரிதுகான் நாடும் குடிகளும் செல்வமும் ஒரு நாளிகை போதினில் சூதினால் வெல்க சூடுமெனிற் புரிதென்ன என்றான் கொள்கை எனவென கூறி நின்றான் சடதி. துரியோதனன் தந்தையிடம் தன் உள்ள கிடக்கை வெளியிட அதை திராசிரன் எதிர்த்து பின்னர் அதற்கு இணங்காமல் பிடிவாதமாக இந்த காரணத்தால் கடைசியில் பாண்டவர்களை அழைக்க அனுமதித்தான். விதிசையும் விளை விடைக்கே இங்கு வேறு செய்வார் புவி மீதுளரோ மதிசரி விதுரன் என்றேன் இது பெருந்திறனறிந்து முன்னள குறைத்தார் விதி 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 மகனே இனி வேறது சொல்லுவனடா மகனே நின்றன் கொள்கையின் படி யார் தமை அழைப்பேன் என்று அவர்களை கூட்டி வர விதுரனை அனுப்புகிறான். விதுரன் மனத்துயரம் அளவிலாதது. போச்சுது போச்சுது பாரத நாடு, போச்சுது நல்லறம், போச்சுது வேதம், ஆரிய கொடுங்கோளர்கள் காண்போம் ஐய விதனை தடுத்தல் அரிதோ என்று புலம்புகிறான். நாட்டி மீது உள்ள பாரதியின் பக் விதுரன் மூலம் வெளிப்படுகிறது. அண்ணன் திருதாஸ்திரன் விடைபெற்று விதுரன் இந்திர பிரசஸ்தம் செல்கிறான். வழியில் பாண்டவர் பூமியை கண்டு வியந்து பேசும் காட்சி அற்புதமானது. விதுரன் எத்தகைய பெரியோன் என்பதை பாரதி நமக்கு காட்டுகிறார். அல்லது நீர்களே விதுர நிதியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும் தொடரும் என்ற அந்த நற்செய்தியோடு அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நம்பர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள்